ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள்.
ஏற்ற காலம்
இன்னமும் வரவில்லை என்கிறார்கள்
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான
காலம்
இதுவோ
இதுவோ
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நன்றாய் கவனியுங்கள். இரண்டு பேருடைய காரியத்தையும் ஆண்டவரே இங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற தேவ மக்கள் தாங்கள் சொல்லுகிறது ஒன்று, இது காலம் அல்ல என்று சொல்கிறார்கள் ஒரு கூட்டத்தார். யார் அந்த கூட்டத்தார் என்பதை உங்களுக்கு கொஞ்சம் பின்னதாக விளங்க வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் அறிய வேண்டியது, தேவன் எழுப்பின, தேவன் ஏவிவிட்ட, தேவன் புறப்பட பண்ணின அந்த ஜனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இது காலம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இது நீ சொல்கிறபடியான காலமோ இந்த காலமோ? என்ன காலம்? புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறாயே, புரிந்து கொள்ளாமல் ஜீவிக்கிறாயே என்று எதிர்மறையாக மக்கள் மனதிலே உண்டாயிருக்கிற ஒரு பெரிய காரியத்தை வெளிக்கொண்டு வருகிறவராக ஆண்டவர் தம்முடைய இதயத்தை திறந்து காண்பிக்கிறவராக காட்சியளித்து சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார் என்று அழுத்தமாக சொல்லுகிற ஒரு பெரிய வாக்குவாதத்தை உண்டாக்கக்கூடிய அல்லது எதிர்மறையான இரண்டு காரியங்கள் நமக்கு இந்த 3-4 வசனங்களிலே பளிச்சென்று தெரிகிறது. நீங்கள் கேட்கலாம், ஐயா கொஞ்சம் விளங்கும்படியாக எங்களுக்கு இதை விளக்குங்கள் என்று சொல்வதனால இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஆட்டுக்குட்டியின் பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை அந்த பாவ கட்டிலிருந்து சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு சொல்லப்பட்ட அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் கொண்டு வந்தார் என்கிற காரியம் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். தெரியாதவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது விளங்கிக் கொள்ளும்படியாக சில காரியங்களை சொல்லிவிட்டு இந்த வசனங்களுக்கு நேராக உங்கள் கண்களை திருப்ப விரும்புகிறேன், உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். மோசேயின் மூலமாக ஆண்டவர் எகிப்திலே பலவிதமான அற்புதங்களை நடத்துகிறார். மோசேயின் மூலமாக பயங்கரமான காரியங்களை தேவன் செய்கிறார். அநேக அற்புதங்கள், 10 வாதைகளின் ரூபத்திலே தம்முடைய ஜனத்தின் மேல ஆண்டவர் பிரியம் கொண்டவராய், வைராக்கியம் கொண்டவராய், வானத்திலிருந்து அவருடைய குமுறலையும் உபத்திரவத்தையும் பார்த்தவராய், அவருடைய ஏக்க துணியை கேட்டவராய், இதோ அவர்கள் படும் உபத்திரவத்தை காணவே கண்டு நான் இறங்கினேன் என்று சொல்லித்தான் மோசே அந்த பெரிய பணிக்கு, அவர்களை விடுதலையாக்கும் பணிக்கு, அவருடைய கட்டுக்களை அறுக்கும் பணிக்கு அனுப்பினார். அனுப்பின இடத்திலே பெரிய அற்புதங்களை தேவனே நிகழ்த்தித்தார். அதற்கு மகுடமாக செங்கடலையும் பிளந்து ஒரு ராத்திரியிலே அவர்கள் சேனையாக அதிலே புறப்பட்டு போகவும் பார்வோனும் அவருடைய சேனையும் அந்த செங்கடலிலே அழிக்கப்படவும் தேவன் ஒரு சாதாரணமாக கடலையே பிளந்த காரியம் நம் அனைவருக்கும் தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம் தேவன் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவர் தான். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். ஆனால் யாருக்கு அற்புதங்கள் தேவை என்பதை நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கையா ஆண்டவர் அற்புதங்களை காண்பிக்கிறார்? யாருக்கு அதிசயங்களை காண்பிக்கிறார்? பாவ கட்டிலே சத்துருவனுடைய பிடியிலே பிடிக்கப்பட்டவர்களாக, விடுதலை பெறுவதற்கு முடியாதவர்களாக, அறியாதவர்களாக, ஏக்க பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறானே ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆண்டவர் அவரால் தொடப்படாத ஒரு ஜாதி. கர்த்தா ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய துடிக்கிறார் என்று நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்வேன். ஏன் சொல்கிறேன் என்பதை நீங்கள் பின்னமாக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். பீகாரிலே என்னுடைய சகோதரர்கள் ஒரு நாள் ஒரு வேனிலே ஏராளமான சுவிசேஷ பிரதிகளை எடுத்துக்கொண்டு போய் ஒரு தெருவிலே நின்று ஒரு மார்க்கெட் பிளேஸிலே நின்று அவர்கள் பாடினார்கள். கொஞ்சம் கூட்டம் சேர்ந்தது. கூட்டம் சேர்ந்த போது அவர்கள் பிரசங்கித்தார்கள். பின்பு சுவிசேஷ பிரதிகளை அவர்களுக்கு விற்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவனை குறித்து இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் யார் என்றும் அவனுக்கு தெரியாது. அவனுடைய பெயர் மகேந்திர சிங். மகேந்திர சிங் பல வருடங்களாக யாரோ செய்த செய்தனையின் நிமித்தமாக, நல்ல நிலங்களை உடைய அவன் பைத்தியமானது நிமித்தமாக அவனுடைய நிலங்கள் மற்றவர்கள் கைகளுக்கு மாறிற்று. குடும்பத்தார் நிலத்தை விற்று அவனுக்கு சிகிச்சை செய்து பார்த்தார்கள். ராஞ்சியில் உள்ள காங்கை என்கிற இடத்துல அவனை 3 ஆண்டுகள் வைத்து பெரிய பெரிய டாக்டர்கள் அவனுக்கு மனநிலையை மாற்றுவதற்கு வைத்தியம் செய்தார்கள். அவனோ பெரிய பலாத்காரம் உடையவனாக, மற்றவர்களையும் அடிக்கிறவனாக, டாக்டர்களையும் அடிக்கிறவனாக சங்கிலியால் கட்டக்கூடாமல் போன போது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் மருந்து தருகிறோம், இவனை வீட்டுக்கே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று. வீட்டிலே வந்தபோதும் சங்கிலிகளில் அவன் கட்டப்பட்டிருந்தான். ஆனால் யாரும் கண்டுகொள்ளாமல் ஒரு நாய்க்கு ரொட்டியை போடுவது போல, அப்பத்தை போடுவது போல அவன் மேல வீசி எறிகிற குடும்பத்தார் சில ஆண்டுகள் பார்த்தார்கள். மந்திரம் செய்து பார்த்தார்கள். பெரிய பெரிய மந்திரவாதிகளை அழைத்தார்கள். ஒன்றும் அவர்களுக்கு சரிப்பட்டு வரவில்லை. ஆகையினால் அவன் போன போக்கிலே விட்டுவிட்டார்கள். இப்படி பல ஆண்டுகள் பைத்தியமாக சுற்றி திரிந்த அந்த மகேந்திர சிங் இந்த என்னுடைய சகோதரர்கள் பாடி ஊழியம் செய்த இடத்திற்கு அவனும் வந்திருக்கிறான். எல்லாரும் புஸ்தகம் வாங்குகிறார்கள் என்று அவனும் 1 ரூபாய் கொடுத்து ஒரு லூக்கா என்ற சுவிசேஷத்தை வாங்கி இருக்கிறான். ஆனால் ஏன் வாங்குகிறான் என்று தெரியாது. மனம் மயங்கிய நிலையில அதை கொண்டு போய் வீட்டினுடைய கூரையிலே சொருகி வைத்து விட்டான். அவ்வளவுதான். சில வாரங்களுக்கு பின்பு அவன் அந்த சுவிசேஷத்தை வாசிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினவனாக அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 1 அடிகளை சத்தமாக வாசித்திருக்கிறான். 4வது அதிகாரத்தில் வந்தபோது அவர் பிணியாணிகளை சுகமாக்கும்படி தேவ வல்லமை வெளிப்பட்டது என்கிற வார்த்தை வந்தபோது அவனுக்கு முன்னதாக வெள்ளை அங்கி தரித்த இயேசு நின்றார். அவனை பார்த்து, நீ கூப்பிடுகிற இயேசு நானே என்றார். அவனை தொட்டார், அவன் முழுவதுமாக சுகமாகிவிட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம். ஒரு ஊழியக்காரனும் ஜெபிச்சதில்லை. ஒரு ஊழியக்காரனையும் அவனுக்கு தெரியாது. ஏதோ தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தான். அது என்ன என்று தெரியாமலே வாசித்தான். அது யார் என்று அறியாமலே வாசித்தான். அது அவனை தொட்டது, அவனுடைய பைத்தியத்தை மாற்றிவிட்டது. இப்பொழுது மனம் தெளிந்தவனாக, புத்தி தெளிந்தவனாக, இந்த இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்டான். இந்த இயேசுதான் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர், என்னை விடுதலையாக்கக்கூடியவர் அறிந்து கொண்டான். ஆனால் சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் ஒரு சபையும் கிடையாது, ஒரு ஊழியலும் கிடையாது. பரிதாபமான ஒரு நிலையில் உள்ள சிவ் சாகர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் அவன் குடியிருந்தான். சுற்றிலும் பல மைல் தூரத்திற்கு, 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த பக்கத்திலே போனாலும் ஒரு ஊழியனோ ஒரு கிறிஸ்தவனோ இல்லாத அந்த இடத்துல அவன் இருந்தபடினாலே அவனுக்கு தெரிந்ததெல்லாம் எப்படி இந்துக்கள் தங்களுடைய கோயிலில் பெரிய பெரிய கொடியை ஏற்றுகிறார்களோ அப்படியாக டெய்லர் இடத்துல போய் 3 வெள்ளை கொடிகளை உண்டாக்கினான். தன்னுடைய முற்றத்திலே நாட்டி வைத்தான். நாட்டி வைத்து காலையும் மாலையும் வந்து சொல்வான், சலாம் இயேசுவே, ஒரு சலாம் காலையில், ஒரு சலாம் சாயங்காலம், ஒரு சலாம். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். 6 மாதங்கள் கழிந்த பின்புதான் அவனை என்னுடைய ஊழியக்காரர், அவர் பேர் ஸ்ரீ பச்சன் என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருக்குள் வந்த அந்த சகோதரரை சந்தித்தார். அவருக்கு ஆண்டவரை சொன்னார். அவன் சபையிலே அங்கமானான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக ஜாவி ஜீவிக்கிறான். ஹல்லேலூயா! என் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறந்த அற்புதங்களை வெறும் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஜெபிக்கவும் இல்லை, அவனுக்கு இயேசு யார் என்றும் தெரியாது, இயேசு என்கிற பெயரை அவன் கேள்விப்பட்டதும் இல்லை, மனம் மயங்கிய நிலையில் அவன் பிரசங்கத்தையும் கேட்டதில்லை. என்றைக்கோ மனம் மயங்கிய நிலையில் வாங்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அவனை தொட்டது, அவனை சுகமாக்கிட்டது. இந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார், சந்தேகமில்லை. அப்படித்தான் ஆண்டவருடைய நாமத்தை அதற்காக ஏங்கி நின்ற சனத்துக்கு ஆண்டவர் அற்புதங்களை காண்பித்து அவர்களை எகிப்தில் இருந்து கானானுக்குள் கொண்டு வந்து வைத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் சொன்ன ஒரு பெரிய பெரிய காரியம், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீங்கள் என்னை அல்லாமல் வேறு ஒருவரையும் வணங்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம், என்னை போலத்த ஒரு உருவத்தையோ என்னை போலத்த ஒரு சிலையோ நீங்கள் உண்டாக்க வேண்டாம், உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் என்று திட்டமாக அவர்களோடு பலமுறை பேசியிருந்த போதிலும் ஆண்டவரால் விடுதலையாக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கண்டிருந்த ஜனம் தேவனை மறந்து செழிப்புக்காக ஒரு தேவன், பிள்ளைகளுக்காக ஒரு தெய்வம், செல்வத்துக்காக ஒரு தெய்வம் என்று பல தெய்வங்களை கானானியருடைய முதல் குறைப்படியே வணங்க ஆரம்பித்தார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், அஸ்தரோத்தை வணங்கினார்கள். எப்படியாகும் தங்களுடைய பிள்ளைகள் செல்வமாய் செழிப்பாய் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காக தங்களை விடுவித்த தங்களை எகிப்திலிருந்து அடிமை தனத்திலிருந்து கொண்டு வந்து கானானில் நிலைநிறுத்தின ஆண்டவரை மறந்தவர்களாக அவர்கள் பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் மற்ற தெய்வர்களையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்த போது அவ்வப்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். கவனியுங்கள், கொஞ்சம் முன்னுரை தெரிந்தால் தான் நான் பேசப் போகிற காரியம் உங்களுக்கு தெரியும். அவ்வப்போது ஜனத்தை எச்சரித்து அவர்களை திசை திருப்பி அவரை தனக்கு நேராக திருப்பி தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசனம் அனுப்பினார். அவர்கள் வந்து பாவத்தை குறித்து பேசினார்கள், அவர்கள் வந்து அவருடைய வரும் ஆக்கினையை குறித்து பேசினார்கள், அவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை குறித்து பேசினார்கள். நன்றாய் கவனியுங்கள், தீர்க்கதரிசி என்று நான் யாரை சொல்லுவேன், பாவத்தை கண்டித்து உணர்த்தி ஜனத்தை தேவனுக்கு பக்கமாக திருப்புகிறவனே உண்மையான தீர்க்கதரிசி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறவைகள் அல்ல, வரும் காரியங்களை முன்னதாக அறிந்து முன்னதாகவே ஜகத்தை எச்சரிக்கக்கூடிய அப்படிப்பட்டவனையே நான் தீர்க்கதரிசி என்று சொல்வேன். தமிழகத்திலே ஆனால் தீர்க்கதரிசி என்று சொன்னாலே உங்க வியாதியை சொல்லியாச்சு, நான் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஏமாந்திருக்கிற காலம். நான் ஒரு கூட்டத்தில், சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொன்னதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன இப்பொழுது என்ன தெரியுமா, உனக்கு காய்ச்சல் இருக்கிறது, உனக்கு வயிற்றுதல் இருக்கிறது, அப்பா பயங்கர தீர்க்க தரிசனம். எனக்கு வயிற்றுதல் இருக்கிறது எனக்கும் தெரியும், என் மனைவிக்கும் தெரியும், பிள்ளைங்களுக்கும் தெரியும், இது ஒரு தீர்க்க தரிசனம் வேண்டுமோ? We are misled by these cheap prophets. நாம் திருப்பி விடப்பட்டு விட்டோம். என்ன வரும் காரியங்களை, வரும் ஆபத்தை ஜனங்களுக்கு சொல்லி, வரும் காயத்தை சொல்லி தேவனுக்கு நேராக திருப்பி விடுங்கள் என்று சொல்கிறவனே சரியான உண்மையான தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாயிருப்பான். ஆமோதிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லையிலே சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஒரு தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். அவனுக்கு பெயர் எலியா. அவன் சொன்னால் யெகோவா தெய்வமானால் யெகோவாவை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், ஏன் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் என்றெல்லாம் அக்னியை வரவழைத்து அவரது மத்தியிலே கீழ்ப்படிவதற்கு அறைகூவல் விட்டான் எலியா. தேவ ஜனமே நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையான எனக்கு அவர் கீழ்ப்படிவதற்காக சில காரியங்களை செய்யத்தான் செய்கிறார். என்னை கீழ்ப்படிய பண்ணுவதற்கு அவர் சில நேரங்களில் பாடுபட வேண்டியிருக்கிறது. நீக்கப்பட்ட ஜனம்தான், எகிப்தை விட்டுவிட்டவர்கள் தான், அடிமைத்தனத்திலிருந்து விலகி வந்தவர்கள் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதுன்னா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. பாம்பே பட்டணத்துக்கு நவம்பர் மாதத்திலே போயிருந்தேன் என்று சொன்னேன். அங்கே ஒரு சகோதரிக்கு என்னை ஜெபிக்கும்படியாக கூட்டிக் கொண்டு போனார் என்னுடைய நண்பர் ஒருவர். அவரை நான் பல வருடங்களாக அறிவேன். அவர் என்னை கூட்டிக் கொண்டு போனார். அங்கே ஒரு மகள் MBA படித்தவள், அமெரிக்காவிலே போய் பல லட்சங்களை சம்பாதிப்பதற்காக கடந்து சென்றவள். அவருடைய தந்தை ஒரு பெரிய பேங்க் ஆபீசர். நன்றாய் கவனியுங்கள், ஆகையினாலே மகளுடைய திருமணத்திற்கென்று அவர் 45 லட்சம் பேங்கில் வைத்திருந்தார். 45 லட்சம் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கீழ்ப்படிவது மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கிறது என்று. எம்பிஏ படித்திருந்த அவள் அதற்கு முன்னதாக அமெரிக்காவுக்கு போகுமனதாக பாம்பே பட்டணத்துல நல்ல ஆண்டவருக்கு பயந்தவளாக, ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட்டவளாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவளாக இருந்தாள். ஆனால் அவள் அமெரிக்காவுக்கு போன போது கை நிறைய சம்பாத்தியம், அவள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ப்ரமோஷன், நல்ல இன்டெலிஜென்ட் கேர்ள் ஆகையினாலே அவளுக்கு ஏராளமான சம்பாத்தியம் கிடைத்ததோடினாலே அவளால் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலைக்கு வந்துவிட்டாள். சில மாதங்களிலேயே ஆண்டவரை மறந்தாள். ஆனால் ஆண்டவர் அவள் மேல ஒரு வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாக அவளை சொல்ல ஆரம்பித்தாள். அவளுக்கோ விருப்பம் இல்லாமல் இருந்தது. சொல்வதை நன்றாய் கவனியுங்கள், உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். அவளுக்கு திடீரென்று பிரைன் டியூமர் போல ஒன்று காணப்பட்டது. வயிற்றிலே ஒரு வேதனை கிளம்பிச்சு, தலையிலே ஒரு வேதனை வந்தது. என்ன செய்வது என்று அறியாமல் அவள் அமெரிக்காவிலே சிகிச்சை பண்ணப்பட்டாள். ஆனால் அமெரிக்காவிலே உதவி செய்கிறதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி, அமெரிக்காவிலே அவளுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்கிறபடியாலே அவளுடைய பெற்றோர் அவளை பாம்பேக்கு கொண்டு வந்தார்கள். பாம்பேயிலே நல்ல ஆஸ்பத்திரியில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது உண்மைதான், சிகிச்சை நடைபெற்றது உண்மைதான். படுக்கையிலே மாதுங்கா என்கிற இடத்தில் அவள் ஒரு ஆஸ்பத்திரியில இருந்தபோது அவளுடைய சொந்தக்காரர் உறவினர் அண்ணன், எப்படி ஆயிலும் வந்துவிடுங்கள், அவளை கொஞ்சம் பார்க்க வந்துவிடுங்கள். அவள் அநேக மாதங்களாக கோமோவில் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் அவளுடைய பெயரை கூப்பிட்டால் திரும்பி பார்க்கிறாள் என்று சொன்னார். நான் வேறு வழி இல்லாமல் எனக்கு இன்னொரு கூட்டம் இருந்த போதிலும் கூட கொஞ்ச நேரம் தான் பக்கத்தில் இருக்கிறீர்கள், இங்கே தான் தங்கி இருக்கிறீர்கள், அதனால கூப்பிடும் தூரத்தில் இருக்கிற அவளுக்கு ஜெபிக்க வாருங்கள் என்று என்னை அழைத்துக் கொண்டு போனார். நான் அங்கே போய் பார்த்தபோது எனக்கு பரிதாபமாக இருந்தது. அந்த சகோதரியனுடைய நிலைமை, வாலிப பெண்ணாக இருந்த அவள் இன்றைக்கு கன்னங்கள் எல்லாம் ஒட்டி போய், இடுப்பெல்லாம் சூம்பி போய், நிற்க பலனற்றவளாக, நினைவு இழந்து கொஞ்சம் தான் நினைவு வந்திருக்கிறவளாக, கண்களை உருட்டி கொண்டு அவளுக்கு இங்கே டியூப் அங்கே டியூப் என்று மாட்டிக்கொண்டிருக்கிற நிலையிலே அங்கே தாயும் தகப்பனும் வந்து நின்றார்கள். அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா இவளுடைய திருமணத்திற்கு 45 லட்சம் ரூபாய் நான் பேங்கில் வைத்திருந்தேன், பட் நவ் ஐ ஹவ் ஸ்பெண்ட் எவ்ரிதிங், எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டேன். இவருடைய 2 சகோதரர்கள் இன்னமும் அமெரிக்காவில் இருக்கிறபடியினாலே ஏதோ இங்கேயும் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நான் மாத்திரமே 45 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டேன், என்னிடத்தில் பணம் இல்லை, இப்பொழுது என் பிள்ளைகள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். We don't know what to do with her. இவளிடத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த பேச்சை அந்த மகள் கேட்டாள், அவளும் ஆமோதித்தாள். Yes, my father spent 45 lakhs which was kept for my marriage. என்னுடைய திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 45 லட்சம் ரூபாயும் செலவழிந்து போய்விட்டது என்று. நான் அங்கே அவர்கள் மத்தியில் நின்று கொஞ்சம் தேவனை நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே இந்த ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக தெரிகிறதே, இவளுடைய மாமா எனக்கு தெரியும் அல்லவா, தயவு செய்து இந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா என்று சொன்னபோது தேவன் எனக்கு அங்கே ஒரு காரியத்தை காண்பித்தான். இவள் நான் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறாள், இவளை குறித்து நான் பெரிய நோக்கம் இருந்ததை இவள் நிறைவேற்ற மறுக்கிறாள், ஆகையினால் இவள் என்றைக்கு தன்னை பூரணமாக ஒப்புக் கொடுப்பாளோ அன்றைக்கு நான் இவளை நிறுத்தி இவளை சாட்சியாவதற்கு மாத்திரமல்ல இவளையே கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை அந்த சகோதரியிடத்தில் சொன்னேன். அவளுக்கு பேசத்தான் முடியவில்லையே வெளியே, அவள் தன்னுடைய கண்களினாலே தன்னுடைய தலை அசைப்பினாலே அவளால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருந்தாள். அவளை பார்த்து சொன்னேன், உன்னுடைய 2 வயதின் பக்தியை தேவன் நிறைத்திருக்கிறார், உன்னை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை தொட்டு உன்னை மீண்டுமாக எடுக்க விரும்புகிறார், நீ அதை அறிவாய், ஆண்டவர் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறதை நீ அறிவாய் என்று சொன்னேன். அவள் சொன்னாள், எஸ் எஸ். அப்பொழுது நான் சொன்னேன், உனக்கு என்னம்மா தடை, கமான், உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு திரும்பத்தான், நீ சோரம் போனது உண்மைதான், நீ ஆண்டவரை விட்டு விலகி போனது உண்மைதான், அமெரிக்காவில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீ சோரம் போய்விட்டாய், நீ பின்வாங்கி விட்டாய், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நீ இப்பொழுது பின்வாங்கி நிற்கிறாய், உலகத்தின் மாயையிலே சிக்கிக் கொண்டாய், உலகம் என்னை இழுத்து வஞ்சித்து விட்டது, இன்றைக்கு சொல் ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்.
எதனால் தெரியுமா? தலையசைவினால. காண்ட், ஐ காண்ட், நான் செய்ய முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு அப்ளைஜ். என்னோடு கூட வந்து என்னை ஜெபத்துக்கு அழைத்துக் கொண்டு போன சகோதரனுடைய கண்களை பார்க்கிறேன். அவர் உள்ளே வர முடியவில்லை, ஆஸ்பத்திரியில் அவளை உள்ள விட மாட்டார்கள். அவர் கீழே நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த போது நான் அவருடைய கண்களை பார்த்தேன். அவர் என்னோடு கூட வரவில்லை. ரெண்டு பேர் மாத்திரம் தான் அளவு பண்ணப்பட்டார்கள். ஆகையினால நானும் அவருடைய தந்தை மாத்திரம் உள்ள போக முடியும். தாய் உள்ளே இருந்தார்கள். ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹாஸ்பிட்டல். ஆனால் அவள் தலையசைச்சினால் முடியாது, முடியாது. மீண்டும் நான் என் ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாது. 45 லட்சம் ரூபாயை தந்தை காலி பண்ணிவிட்டார். ஒரு கம்பெனியில பெரிய பதவியில இருந்த பெண் இப்பொழுது கை கால் அசைக்க முடியாதவளாக, இடுப்பு சூம்பினவளாக, தலையிலே பாரம் கொண்டவளாக, டியூபுகளால் மாற்றப்பட்ட நிலையில் இருந்த போதிலும் கூட திரும்பி வருவதற்கு அவளால் முடியவில்லை. தேவ ஜனமே, எத்தனை நேரம், எத்தனை நேரம் நீயும் நானும் கூட ஆண்டவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வசனங்களின் வாயிலாக, ஊழியர்களின் வாயிலாக அவனை எச்சரித்த போதிலும் திரும்ப வரக்கூடாத நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே வேண்டாம் ஆண்டவரே, முடியாது ஆண்டவரே என்று நீயும் நானும் அநேக நேரங்களில் அவருக்கு புறமுதுகு காட்டுகிறோம் அல்லவா? கவனியுங்கள், கவனியுங்கள். ஊழியக்காரர்கள் கூட சில நேரங்களில் அப்படித்தான் இருப்பார்கள். என்னோடு கூட ரெண்டு தம்பிமார் ஊழியம் செய்தார்கள். நாங்கள் ஒரு மலைப்பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்த அவர்கள் காலை ராத்திரி படுக்குமனதாக சொன்னார்கள், நாளைக்கு இந்த கவுடியாரி என்கிற கிராமத்துக்கு போவோம் என்று அவர்களை பேசிக் கொண்டார்கள். கவுடியாரி என்கிற ஊர் அந்த மலையிலே ஒரு பக்கத்தின் ஓரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய மேப்ல இருக்கிறபடி நாம் இந்த கிராமத்துக்கு சந்திக்க போகலாம், காலையிலே எழுந்து போகலாம் என்று நினைத்தார்கள். காலையிலே அதிகாலையிலே இருட்டோடு எழுந்தார்கள். ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த வழியை பின்பற்றி அவர்கள் நடந்தார்கள். கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு அங்கே இருந்த ஒரு கல்வெட்டு பாலத்திலே ரெண்டு பேரும் கொஞ்சம் இழைப்பார், 3 மைல் நடந்து விட்டோம், இன்னும் 2 மைல் இருக்கிறது என்று சொல்லி உட்கார்ந்தார்கள். அங்கே குருவிகள் காலையில சத்தம் போட்டுக் கொண்டிருந்தன. 5:30 மணிக்கு அநேக குருவிகள் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தன. இவர்கள் இலைப்பாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நிசப்தம் நிலவிச்சு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு குருவி ஒரு மரத்தினுடைய காய்ந்த கொப்பின் மேல வந்து உட்கார்ந்து ஒன்று சொன்னது, கவுடியாரி மத்திஜானா, கவுடியாரி மத்திஜானா. ஹிந்தி மொழியில அந்த கிராமத்து பேரை தெளிவாய் சொல்லி, அங்கே போகாதீர்கள், போகாதீர்கள் என்று சொல்லிட்டு அதற்கு பிறகு எல்லா குருவிகளும் மறுபடியும் சத்தம் போட ஆரம்பித்து விடு. நடந்ததை சொல்லுகிறேன், நிச்சயமாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூழியக்காரர்கள் நினைத்தார்கள், ஆண்டவர் ஒரு ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவாரோ, ஆகையினால இது ஒருவேளை சாத்தான் தான் நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதோ சொல்றான் என்று சொல்லி அவர்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்தார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆண்டவரே நீங்க தான் இதை சொல்றீங்கன்னு நாங்க நம்பணும்னா, மறுபடியும் அதே கிளையில அதே குருவி வந்து 3 தடவை சொல்லுச்சுன்னா நாங்க நம்புறோம். ஏனென்றால் கிதியோன் அந்த வரம்பறையில வந்த பரம்பரையில வந்தவர்கள் தானே. தோமா தானே நம்ம ஊருக்கு வந்தார், நம்மள மாதிரி ஆட்களை சந்தேகப்படுகிற தோமாக்கள். ஆகையினால இவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தமிழ் வாலிபன், ஒருவன் இந்தி வாலிபன், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜெபித்தார்கள். ரெண்டு பேரும் சொன்னார்கள், இன்னொரு தடவை அதே கொப்பல வரணும், அதே குருவி வரணும், 3 தடவை சொல்ல. அப்போ ஆண்டவரும் அவருடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் நிசப்தம் நிலவிச்சு மறுபடியும் குருவி வந்தது, மறுபடியும் அமர்ந்தது. கவுடியாரி மத்ஜானா, கவுடியாரி மத்ஜானா, கவுடியாரி மத்ஜானா. இப்பொழுது அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்தது, நம்ம கேட்டபடியே நடந்து விட்டது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே ஆபிரகாம எத்தனை தடவை பார்த்தான், கிதியோன் எத்தனை தடவை கேட்டான், இன்னொரு தடவை ஆண்டவரே, இன்னொரு டைம், ஒன்ஸ் அகைன் ஆண்டவரே, சேம் பேட்டர்ன், சேம் வே, யூ வில் டெல் இஸ் இட் ஃப்ரம் யூ, நீங்க தான் சொல்றீங்களான்னு எங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வேலைக்காரனை போல அவர்களுக்கு வந்து அந்த வரத்தில் இருந்து அந்த குருவி பேசிட்டு, மறுபடியும் போகாதீர்கள், போகாதீர்கள், போகாதீர்கள். ஆனால் ரெண்டு பேரும் வாலிபர்கள். ஒருத்தர் நான் போனா என்ன நடக்கணும் பார்க்கலாம்,
எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு உரைக்காதையா? சிரிக்கிறீங்க, அந்த ஆளுங்களை பற்றி நம்ம நிலம அப்படித்தானே. எத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை தடவை எச்சரிக்கப்பட்டாலும், நான் செய்ததைத்தான் செய்வேன் என்று சொல்கிறவர்கள் அல்லவா ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், முழங்கால் கழுத்துள்ளவர்களே, பிடரியை கடினமாக்கினவர்களே என்றல்லவோ சொல்கிறார். இப்படிப்பட்ட ஜனத்துக்கு தீர்க்கதரிசி மறுபடியும் சொன்ன போது அவர்களும் இதே நிலையில் தான் இருந்தார்கள். என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நடந்ததை சொல்லுகிறேன், அவர்களும் கீழ்ப்படியவில்லை. என்ன சொன்னார்கள், ஒரு வழிதான் இருக்குது, போய் பார்க்கலாம். ஆனா என்ன நடந்தது, 20வது நிமிஷத்துல ஆண்டவர் அவர்களை தூக்கி கொண்டு மறுபக்கத்தில் இருந்த ஒரு கோட்டைக்கு முன்னதாக நிறுத்திவிட்டார். அவர்களுக்கே ஷாக் அடித்தது. அன்றைக்கு பிலிப்புவை மாத்திரமல்ல, இன்றைக்கும் தூக்கி சுமக்க ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? முற்றிலும் மாறுபட்ட ஒரு திசையில, முற்றிலும் தூரமான ஒரு பெரிய அங்கே ஒரு கோட்டை இருக்கிறது, மான்சிங் என்பவருடைய கோட்டை. அதற்கு முன்னதாக நிற்கிறார்கள், நாம் போக வேண்டிய இடம் ஆப்போசிட் டைரக்ஷன், இங்கே எப்படி வந்தோம் என்று விளங்கவில்லை. அடுத்த நாள் தான் தெரியும், அந்த சின்ன ஊரிலே பெரிய ஒரு கொலை நடந்ததினாலே அங்கே பெரிய கலவரம் உண்டாயிருந்தது. கர்த்தர் தடுத்தார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதற்கு பின்னர் தான் இறங்கி வந்து, அண்ணே எங்களை மன்னிக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் சோதிச்சு இப்படியாக நாங்கள் பரீட்சை பார்த்தவர்கள் என்று சொன்னார்கள். God repeatedly warns his people. மறுபடியும் ஜனங்களை எச்சரிக்கிறார், செய்யக்கூடாது என்பதை செய்வதற்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்த போது வேறு வழி இல்லாமல், மறுபடியும் சொல்கிறேன், வேறு வழி இல்லாமல் தன் மீட்டுக் கொண்ட ஜனம் தன்னை விட்டு சோரம் போய்விட்டதே என்று சொல்லி அவர்களை பாபிலோனுக்கு சிறையாக மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தானாக மனமந்து மனப்பூர்வமாய் உன்னை பாபிலோனின் கைதியாக்க விரும்பவில்லை. மனப்பூர்வமாய் அவர் தண்டிக்கிறவர் அல்ல. நீயும் நானும் சபையாக, குடும்பமாக, தனி மனிதனாக அவருக்கு கீழ்படியாத போது அவருக்கு வேறு வழி இல்லை, உன்னை எப்படியாயிலும் சுத்தப்படுத்தி தனக்குரியவனாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பாபிலோனின் சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். இதைத்தான் என் சத்திய வேதம் சொல்கிறது. நன்றாய் கவனிங்கள், நம்மை மீட்க வந்த ஆண்டவர் நம்மை அன்பு கொண்டவர் தான். நம்மை ரட்சிக்கதற்காக தேவகுமாரன் இறங்கி வந்தது உண்மைதான். நான் கள்ளனாய் இருந்த போது என்னுடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காக வாஞ்சித்த ஆண்டவர் என்னையும் தன்னை போல மாற்றுவதற்கு மனு உருவெடுத்து வந்தது உண்மைதான். அவரால் மீட்கப்பட்ட ஜனமாக சபையாக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அவர் அற்புதங்களை நடப்பித்து உண்மையும் என்னையும் மீட்டுக் கொண்டது உண்மைதான். ஆகையினால் தான பாடுகிறோம், உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நைக்கையில் Yeah.
கவனியுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம்
முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
எரேமியாவின் வாயினாலே,
எரேமியாவின் வாயினாலே
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி,
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி
பெர்சியாவின் ராஜாவாய கோரேசுடைய
முதலாம் வருஷத்திலே
கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே
அவன்
பரலோகத்தின் தேவனாகிய
கர்த்தர்
பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி,
எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி
எனக்கு
கட்டளையிட்டிருக்கிறார்.
அவருடைய ஜனங்கள் எல்லாம்,
அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும்
எவன் உங்களுக்குள்
இருக்கிறான், எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ
அவனோட அவனுடைய தேவன்
இருப்பார், அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக.
அவன் யூதாவில் உள்ள எருசலேம்,
அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய்
இஸ்ரவேலின் தேவனாய
இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை
கட்டக்கடவன்,
கட்டக்கடவன்
எருசலேமில் வாசம் பண்ணுகிற,
எருசலேமில் வாசம் பண்ணுகிற
தேவனே தேவன்.
அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஐயா, எல்லா நாளும் அப்படி இருக்காது, எல்லா நாளும் அடைக்கப்பட்டிருக்காது. தேவன் குறித்த நாட்கள் முடியும் போது ஆண்டவர் அவரை அறியாத, அவரை தெரியாத, அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்ளாத பெர்சியா என்ற ராஜ்யத்தை உண்டாக்குகிறார். அங்கே ஏற்பட்ட கோரேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன், அந்த மனிதன் அங்கே வந்த உடனேயே சொல்கிறான், என்ன ஆண்டவர் ராஜாவாக்கினார், அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன? அவருடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு போய் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? My God reigns. My God reigns. என்னுடைய ஆண்டவரே அரசாட்சி செய்கிறார். கடந்த ஆண்டு ஈரான் தேசத்திற்கு போயிருந்தேன். ஈரானுக்கும் மிஷினரிகளை அனுப்பும்படியான கிருபையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால ஈரானுக்கு போயிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த பெர்சியா தான் ஈரான் என்பதும், அங்கே ஈரானிலே சூசான் அரண்மனையும் மற்ற காரியங்களும் இருக்கிறதை பார்த்து கேள்விப்பட்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. நான் அங்கே ஜெபித்த போது நான் சொன்னேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, கோரேசினுடைய ஆவி ஏவின அதே தேவாவி இங்க இருக்கிற மக்களை ஏவி விடுவதாக. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை அறியாதவனாக இருந்த போதும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய திருப்பத்தை செய்கிறார். அவனுடைய ஆவியை ஏவி விடுகிறார். நீ தான் எருசலேமை கட்டப்படி என்று சொல்லப்போகிறாய் என்று அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாக அவனுக்கு பெயரிட்டு அவனை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரையா. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் ராஜாக்களை தள்ளுகிறதும் யார்தான்? நம்முடைய ஆண்டவர் தான். அதை கடந்த தேர்தலிலே பார்த்தோம். அல்லேலூயா. ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற மன்மோகன் சிங் என்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு அவரே கனவு கண்டதில்லை, தெரியுமோ? அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்கிறவர் என்பதை நம்முடைய கண்ணார கண்டோம். ஏனென்றால் இந்தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். தேர்தல் வருது, யார உட்கார வைக்கணும் என்று ஆண்டோட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதை குறித்து இங்க தேர்தல் கூட்டம் இல்ல, ஆனா தேர்தலுக்கு எல்லா பார்ட்டிகளும் முழுக்கி விட்டு இருக்கிற அந்த நேரத்துல எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. எங்களை ஆக்கினா நாங்க அதை பண்ணிரும் இதை பண்ணிரும் ஒண்ணும் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என் தேவனுடைய தொடுதலை பெறுகிற மனிதன் தான் என் தேவனுக்காக நிற்பான். அல்லேலூயா. எனக்கு போன் பண்ணி கேட்டார்கள், ஐயா சில தீர்க்கதரிசிகள், தமிழ்நாட்டு தீர்க்கதரிசிகள் லல்லு பிரசாத் யாதவ் தான் ஜெயிப்பார் சொன்னார்களே, ஆனால் நிதிஷ்குமார் வந்து விட்டாரே பீகார்லே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்று என கேட்டார்கள். நான் சொல்லுவதை நன்றாய் கவனிங்க. அதற்கு முந்தைய ஆகஸ்ட் மாதத்தில் தான் நான் தாக்கப்பட்டிருந்தேன். இங்க அனைவருக்கு தெரியும், அங்கு என்னை தாக்கி என்னோடு கூட சேர்ந்தவர்களை அடித்து ஒரு பாம்பை போல அடித்து தூக்கி வயலிலே போட்ட கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் தாக்கப்பட்டு என்னுடைய மூக்கில உடம்பு, என்னுடைய முதுகு, என்னுடைய மூக்கு முதுகு எல்லாம் அடிபட்டதெல்லாம் நான் விவரமாக சொல்கிறதில்ல. நான் மூக்கிலே ஏற்பட்ட ஒரு பெரிய கீரல், எலும்பில ஏற்பட்ட கீரல் என்னை காயத்தோடு வைத்திருந்தது உண்மைதான். அதனால அப்படிப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ராஷ்டிரபதி ஆட்சி இருக்கும் போதே, பிரசிடென்ட் ரூல் இருக்கும் போதே உங்களை இப்படி தாக்கிவிட்டார்களே, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் உங்களுக்கு விரோதமாக நடக்கும் அல்லவா என்று சொன்னார். நான் சொன்னேன், என் ஆண்டவரே ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? நீங்க செய்யற காரியம் எங்களுக்கு தெரியும்,
நாங்க உங்க கூட நிப்போம், உங்களை யாரும் தொடர்றதுக்கு நாங்க அனுமதிப்பான்ட்டு பர்சனல் செல்போன் நம்பரை என் மனைவிக்கு கொடுத்துட்டு என்ன வேண்டுமானாலும் போன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. யாரு ஐயா? ஏனென்றால் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் நான் தைரியமா பாட முடியும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே, சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பே, சத்துருவை நான் தொடர்ந்து நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூறுவேனே, உத்தமமானதும் வழிதானே கர்த்தாவே.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறாருன்னு சொல்றேன். போன இந்த மாதத்துல 13-ஆம் தேதியிலிருந்து 14-ஆம் தேதி வரை சென்னையிலே ஒரு பெரிய விழா எடுத்தார்கள். என்ன? எவ்ரி டங் எவ்ரி ட்ரைப் என்று சொல்லி எல்லா ஜனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு, ஊழியக்காரர்களை கூப்பிட்டு, எல்லா ஜனத்தின் மத்தியிலேயும் ஊழியம் செய்வர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய 4 நாட்கள் மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டுக்கு என்னோடு கூட பணிபுரிகிற 300 பேரை எப்படியாயினை கொண்டு வந்து விட வேண்டும் என்று பிஷப் எஸ்ரா சர்க்குளமேல வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஃபண்ட் சொன்னா அவ்வளவு நல்லா இல்ல, நான் கொஞ்சம் தான் தர முடியும், மீதி எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும் ஜெபக்குமா என்று சொல்லி அவர் கொஞ்சம் இடத்துல இருக்கிற நெருக்கத்தை நிமித்தமாக கொஞ்சம் அதிகாரத்தோடு கூட நீங்க எப்படியாவது 300 பேரை கொண்டு வரணும்னு சொன்னாரு. நான் நினைத்தேன், இப்பொழுது நான் 2 லட்சம் ரூபாய் செலவழித்து அவர்கள் தருகிற காரியத்தையும் போட்டு 300 பேரை சென்னைக்கு கொண்டு வருவதுங்கிறது கொஞ்சம் கூடாத காரியம், பணம் அவ்வளவு செலவழிக்க முடியாது என்று யோசித்து நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்ன, அவன் ஃப்ரெண்ட கேட்க வேண்டியதான். எனக்கா ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு நான் யாரையும் கேட்டதில்ல. இப்ப யார் ஆண்டவனே? ரயில்வே மினிஸ்டர் உனக்கு ஃப்ரெண்டு தானே, கேட்டு பாருங்க சொன்னாரு. உடனே அங்க பைபிள் வாசிக்கிட்டு இருந்தானே என்னுடைய போனை எடுத்து, நான் என்னுடைய ஊழியக்காரன் ஒருத்தர் பட்னாவில் இருக்கார், அவரிடத்துல நான் கேட்டேன், ஐயா நாளைக்கு லல்லு பிரசாத பார்க்க முடியுமா என்று அவரை கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு, அண்ணே நான் இப்ப தர்மங்காங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன், அதாவது 125 கிலோமீட்டர் நான் பட்னால இருந்து தூரத்துல இருக்கிறேன், நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேனே என்று சொல்லி அவர் போனை வைத்து விட்டார். அதற்குள்ள என்னுடைய எங்களோடு கூட உடைய ஊழியர்ல ஒரு தம்பி, அவருக்கு வேலையே ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ற வேலை தான், ஆனால் அவரை கூப்பிட்டு நாளைக்கு போய் சைன் வாங்கி நீங்க போய் கன்செஷன் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இவர்கள் இங்க அடி டைப் அடித்துக் கொண்டிருக்கும் போதே அங்க அவர் போன் பண்ணினார், அண்ணன் நாளைக்கு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அவரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நாளைக்கு 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் கடைக்கு பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவர் அங்க இருந்து போன் பண்ணார், நீங்க ஆள் அனுப்பிடுங்க, நீங்க லிஸ்ட் கொடுத்து அனுப்பிடுங்க. இவங்க ரெண்டு பேரும் போய் தான் பாய்க்கு போனாங்க. நான் பாக்க போகல, அங்க போனா லல்லு பிரசாத் அவருடைய மனைவி ரப்ளி தேவி இருந்தாங்க. பார்த்தவொடனே நான் ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன், என்னுடைய சகோதரர்கள் 300 பேர் சென்னைக்கு போக வேண்டும், நீங்க எனக்கு கன்சிஷன் கொடுக்க வேண்டும் என்று அவ சொல்லுகிறோம். எல்லா மிஷினரிகளும் தமிழ்நாட்டு வந்து போறதுக்கு தனி கோச்சு, அதே மாதிரி தனியா அவங்களுக்கு கன்செஷன் கொடுத்து எங்களை அனுப்பி வைத்தார். எக்ஸ்ட்ரா செலவு இல்லாமல் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? இப்ப நடந்தது என்ன, லல்லுவும் எங்களுக்கு ஃப்ரெண்டு, நிதிஷ்குமாரும் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா ஆளுகை செய்கிற ஆண்டவர் அல்லவா? ஐயா ஐயா,
கோரேசின் மனதை ஏறி ஆண்டவர் இன்றைக்கு கிரியை செய்தார் என்று நான் தைரியமா சொல்ல முடியும்.
வீணா மந்திரிகளை கூப்பிட்டு நம்ம புகழ வேண்டிய அவசியம் இல்ல. மந்திரிகள் நம்மளை தேடி வரணும். நல்லா கவனிங்க. The minister should come to our doorstep because we have a great God. நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் உண்டு, நமக்கு ஒரு வல்லமையான ஆண்டவர் உண்டு. தள்ளுவதும் எழுத்து நிறுத்துவதும் என் ஆண்டவருடைய வேலை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுமாக சபை செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது தமிழ் நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் நடந்துதான் ஆகும், அது நடக்கத்தான் செய்யும். பிலிப்பு என்கிற ஒருவன் முன்ன பின்ன தெரியாத பைனான்ஸ் மினிஸ்டருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தது போல நம்மளையும் சிலர் வைராக்கியமா இருந்துட்டான். பைனான்ஸ் மினிஸ்டருக்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு உங்க வீட்டு வாசல நினைக்கிறேன். நடக்கும் சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொன்னா போதும். ஏனென்றால் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் தேசம் அசைந்து தான் ஆக வேண்டும். நல்ல கவனிங்க.
கோரேசின் ஆவி எழுப்பினால் அவன் சொன்னான், ஏப்பா யாருக்கு ஊருக்கு போக இஷ்டம் இருந்தோ போப்பா, தங்கம் பொன் எல்லாரும் கொடுப்பா, இருக்கிற கழுத குதிரை எல்லாத்தையும் கொடு, அவங்க அனுப்பு, அங்க போய் ஆலயம் கட்டிடும், அதுக்கு தான் நீ ஆண்டவர் ராஜாவாக்கி இருக்கிறான்.
வேதம் சொல்லுகிறது, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் புறப்பட்டார்கள்.
ஒரு மனிதனுடைய ஆவியை தேவன் தொட்டபோது அவனால் சும்மா இருக்க முடியாது,
தேவனுடைய காரியத்தில் ஈடுபட்டுத்தான் ஆவான். புறப்பட்டார்கள் கூட்டம் கூட்டமாக.
சிறுபாபேலின் தலைமையிலே, யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனின் தலைமையிலே கூட்டமாக புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமில் வந்து அவர்கள் முதலாவது பலிபீடத்தை கட்டினார்கள். ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு பலிபீடத்தை ஆரம்பித்தார்கள். பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவர் இடிந்து போனதை, இறந்து போனதை திரும்ப கட்டுகிறார் என்ற சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் உண்டாயிற்று.
ஆனால் சத்ருவும் கிரியை செய்ய ஆரம்பித்தான். அவர்களை பார்த்த சில அதிகாரிகளும் சில பொறாமைக்காரர்களும் வன்கண்ணை உடையவர்களும் அவர்கள் இருமாப்பாய் அகங்காரமாய் இவர்களை திறந்து பலவந்தமாய் அதை தடுத்து போட்டு விட்டார்கள். இங்கு ஆலயம் கட்டுவதற்கு யார் உரிமை கொடுத்தது? கவனிங்கள், நான் சொல்லுகிறதை, வந்த ஜனங்கள் தேவ ஆவியின் தொடுதலை பெற்று வந்தவர்கள்தான். வந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்திற்கு தங்களை ஈடுபடுத்த வந்தவர்கள்தான். ஆண்டவர் திரும்பவும் இடிந்து போனதையும் துறந்தி போனதையும் கட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்ட ஜனம்தான். தான் குடிபெயர்ந்து 70 வருடங்கள் ஆண்ட இடத்தை விட்டு திரும்பவும் பிரயாணப்பட்டு தூரமாய் பிரயாணப்பட்டு வந்தவர்கள் தான். நிறுத்திவிட்டது, வேலை தடைபட்டு போயிற்று. எத்தனை வருஷம் தெரியுமா? 12 full years. 12 வருஷம் வந்த காரியம் தடைபட்டு போனது போல அவர்களுக்கு முதல்ல பயந்தாங்க, அதுக்கு பிறகு நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம வீட்டை கட்டுவோம்ப்பா, எதுக்கு ஆண்டவர் வீட்டை கட்டணும், நம்ம வீட்டையே கட்டுவோம்ப்பா, நம்ம வீட்டையே கட்டுவோம்னுட்டு வந்த காரியத்தை மறந்தவர்களாய், வந்த காரியத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய், தேவன் எங்களை ஏன் தொட்டார், தேவன் எங்களுக்கு வெள்ளியையும் பொன்னையும் மரங்களையும் ஏன் தந்தார், மனிதர்கள் எங்களுக்கு ஏன் காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் முற்றிலும் மறந்து விட்டவர்களாக, எங்கள் ஜனங்கள் எங்களை முன்னதாக அனுப்பினதற்கு நோக்கம் என்ன எல்லாவற்றையும் மறந்து விட்டவர்களாக, அவரவர் தங்களுக்கு மச்சிப்பாகப்பட்ட வீடுகளை கட்டி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் பிரதர், ஊருக்கு கொண்டு வந்தார் பிரதர், கை நிறைய பொண்ணு கொடுத்தார் பிரதர், கை நிறைய வெள்ளிய கொடுத்தார் பிரதர், சமாதானமா இருக்க வச்சிருக்கிறார் பிரதர், எல்லாம் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு பிரதர். ஆனால் நல்ல மச்சு பாவப்பட்ட வீட்டுல நாங்க குடி இருந்து உல்லாசமா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்ட்டு நாங்க இங்கேயே இருக்கிறோம்னு சொல்லி வந்த காரியத்தை மறந்து விட்டு அவர்கள் இன்னொன்று சொன்னார்களாம். என்ன சொன்னார்கள்? இது காலம் அல்ல.
This is not the time. கோரேஸ் சொன்னான் இதுதான் காலம் என்று. ஏனென்றால் தேவன் அவனை ஏவி இருந்தார். ஆனால் வந்த ஜனங்கள் முதலாவது எதிர்ப்பை பார்த்தார்கள், பின்னதாக சௌகரியத்தை பார்த்தார்கள், பின்பு தங்களுடைய வசதிகளை பார்த்தார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை பார்த்தார்கள். இவன் எங்களுடைய சொந்த வீட்டை கட்டுவதற்கு, எங்களுக்கு வசதிகளை உண்டாக்குவதற்கு, எங்களுக்கு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு இதுவே காலம் என்றார்கள்.
ஒரு வருடம், 2 வருடம் அல்ல, 12 வருடங்கள் கடந்து விட்டன. ஆண்டவர் உட்கார்ந்து பார்த்தாக, ஏதாயிலும் நடக்கும் என்று ஏங்கி ஏங்கி காத்திருந்து பார்த்தாக, ஜனத்துக்கு அறிவில்லாமல் ஜனம் தேவனை மறந்ததாக, மிஸ்பிளேஸ்ட் பிரையாரிட்டி என்று நான் சொல்வேன், மாற்றப்பட்டு விட்டது. எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, எதற்கு பின்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு பின்னுரிமை கொடுக்கவில்லை. முன்னதாக செய்ய வேண்டியதை பின்னுக்கு தள்ளிவிட்டு, பின்னதாக செய்ய வேண்டியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு வாழ ஆரம்பித்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று வாசிக்கலாம். எஸ்தராவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள்.
ராஜாவாகிய
அர்த்தசஸ்தாவுடைய
உத்தரவின் நகல்,
உத்தரவின் நகல்
ரெகுமுக்கும்
ரெகுமுக்கும்
கணக்கனாகிய சிம்சாய்
கணக்கனாகிய சிம்சாய்க்கும்
அவர்கள் வகையறாவுக்கு
அவர்கள் வகையறாவுக்கு முன்பாக
வாசிக்கப்பட்ட போது
அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்தில் போய்
பலவந்தத்தோடும்
பலவந்தத்தோடும்
கட்டாயத்தோடும்
கட்டாயத்தோடும்
அவர்களை
அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். ஐந்தாவது வசனம் முதலாவது வசனத்தில் வாசிக்கலாம். ஐந்தாவது அதிகாரம் அப்பொழுது
ஆகாய் தீர்க்கதரிசியும்
யுத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும்
யூதாவிலும்
எருசலேமிலுள்ள யூதருக்கு
இஸ்ரவேலின் தேவனின்
நாமத்திலே
தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
அம்மா, again I would like to show what is the work of the prophets. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன என்பதை மறுபடியும் இன்னொரு கோணத்திலே காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், பாவத்தை கூறி கண்டித்து தேவன் விரும்புகிறவனமாக ஜனத்தை திருப்புவது தீர்க்கதரிசியினுடைய வேலை என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், வரும் காரியங்களை அறிந்து முன்னறிந்து வரப்போய்களை முன்னறிந்து எச்சரிப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது தீர்க்கதரிசியின் வேலை என்று சொன்னேன். இப்பொழுது இன்னொரு காரியம் சொல்கிறேன். ஒரு தீர்க்க தரிசி எழுப்பினார். அவர் ஒரு வயதான தீர்க்க தரிசி. சகரியா என்கிற ஒரு தீர்க்க தரிசி எழுப்பினார். அவர் ஒரு வாலிப தீர்க்க தரிசி. ரெண்டு பேரும் எழும்புக்கு ஆளாண்டவர். வயோதிபனாய ஆகாயும் வாலிபனாய சகரியாவும் அவர்கள் மத்திய தேவ ஆவினால் நிறைந்தவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற முன்னுரிமைகளை மறுபடியும் சரி செய்யும் வண்ணமாய் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை காண்பிக்கும் விதமாய் ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஜனத்தை உலுக்கும் வண்ணமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக எழுப்பி நிற்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் ஆகாய் புஸ்தகத்திலையும் சகரியாவின் புஸ்தகத்திலையும் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதில்தான் ஆகாய் சொன்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது ஆரம்பிக்கப்பட்ட வேலை நின்று போன போது முடிக்கப்பட வேண்டிய வேலைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும் போது எது மட்டும் நீங்கள் மாத்திரம் உங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே வசதியாய் எல்லா விதமான காரியங்களோடு வாழ்வீர்கள் என்று சொல்லி எந்த காலத்திலே வாழ்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டீர்களே. எப்படிப்பட்ட காலம் இது என்பதை ஜனத்துக்கு உரைக்கிற அவர்களுக்கு புரியும்படியாக அவர்களுக்கு விளங்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தவும் திடர் கொள்ள வைக்கவும் அவர்களை கொஞ்சம் அசைக்கவும் செயலாற்றவும் பண்ணுவதற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியாகி ஆகாயம் சகரியாவை எழுப்பினார். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார் என்றார் அவருடைய பெரிய வேலை ஜனத்தை அசைக்க வேண்டிய விதமாக அசைத்து தேவன் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜனங்களை இயக்குவிக்கிறவரே தீர்க்கதரிசி. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? The right prophet motivates his people. A right prophet is just motivating his people so that they can finish the job which has been already started. ஆரம்பிக்கப்பட்ட வேலையை முடிக்கும் வண்ணமாகத்தான் தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பி ஜனத்தை திடப்படுத்துகிறான், ஜனத்தை உற்சாகப்படுத்துகிறான், ஜனத்துக்கு புரிய வைக்கிறான், ஜனத்தை எச்சரிக்கிறான். அதனால் தான் சொல்கிறான், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், இது என்ன காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று தெரிய வேண்டும். அதற்கு முன்னதாக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கீங்கப்பா. நான் இன்றைக்கு ஒருவருக்கும் அழைப்பு கொடுக்க போகவில்லை. நான் பேசும் போதே இன்னமும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாம தான் பிரதர் இருக்கிறேன் சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு. நான் கீழ்ப்படியல, என்ன பாபிலோனுக்கு அனுப்ப வேண்டான்னு மாத்திரம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன்.
இதுவே காலம் இயேசுவை சொல்ல எதிரியை வெல்ல எழும்பி நாம் செல்லும் காலம்.
எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம்.
எங்களை தேவனுக்கு நேராக திருப்பி ஆண்டவருடைய அதே வார்த்தைகளை நாங்களும் சொல்லட்டும். இது என்ன காலம் என்பதை அவருடைய பார்வையிலே அவருடைய கோணத்திலே பார்க்க
இவன் நம்மளுடைய கண்களை திறக்க முடியாது. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கனை வருவது எங்கள் மேல் வர வேண்டாம். நீர் இதுதான் காலம் என்று சொல்லும் போது நாங்கள் இது காலமல்ல என்று சொல்லுகிற மூடர்களாக தேவன் தொட்டிருந்த போதிலும், தேவன் அனுப்பியிருந்த போதிலும், தேவன் உதவி செய்திருந்த போதிலும், இது காலம் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்காதபடி எங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற அந்த ஒரு சின்ன ஜபத்தை சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நடுங்க, கீழ்ப்படிய, செயலாற்ற எங்களை திருப்பி விடுகிறாக. இயேசுவின் மூலம் ஜபம் கேளு நல்ல பிதாவே.